ஆதிசக்திக்கு 1000 நாமங்கள். ஸ்ரீ லலிதா சஹஸ்ரநாமத்தோட விளக்கங்களை பார்த்துன்னு வரோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய திருநாமம் கனகாங்கதகேயூர கமனீய புஜான்விதா அப்படிங்கிற திருநாமம். இதை கனக அங்கதகேயூர கமனீய புஜான்விதா அப்படின்னு சொல்லலாம். ஸ்வர்ணமயமான தோள்வளைகளை அலங்கரிக்கப்பட்ட புஜங்களை உடையவள் அப்படிங்கிறதான் இதுக்கு நேரடியான அர்த்தம். இதுக்கு முன்னாடி சொன்ன நாமம் அம்பிகையோட கழுத்தையும் கழுத்தில் இருக்கக்கூடிய திருமங்கல்யத்தையும் வர்ணனை பண்ணித்து, இப்போது இந்த நாமம் கழுத்துக்கு அடுத்து இருக்கக்கூடிய கழுத்தோட ஒட்டி இருக்கக்கூடிய தோள்களை, அதாவது புஜங்களை வர்ணிக்கிறது. கனக அங்கத கேயூர கமனீய புஜான்விதா அப்படிங்கிறதுல கனகம் அப்படின்னா தங்கம், தங்கமயமான அங்கதம் அதாவது கைவளை, அந்த கையில் போட்டுக்கிற வளையல் அந்த ஆபரணத்தையும், கேயூரம் அப்படிங்கிறது தோல் அணிஞ்சிக்கிற அந்த ஆபரணத்தையும் குறிக்கிறது. அந்த ரெண்டுத்தையும் அணிஞ்சிருக்கக்கூடிய அம்பிகையோட தோலை வர்ணிக்கிறான். இதைத்தான் இந்த நாமத்துடைய நேரடியான அர்த்தம். இதுக்கு முன்னாடி இருந்த நாமத்தோட பொருளை நம்ம கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கணும். அதோட அத்தியாத்மயமான அர்த்தம் என்ன? போன நாமத்துக்கு காமேச பக்த மாங்கல்ய அப்படிங்கிறதுல அந்த வஸ்துவை நாம் தேர்ந்தெடுக்கலை. அந்த வஸ்துங்கிறத நம்ம அம்பாள் பெருமாள் எது வேணால் சொல்லலாம். அந்த பெரும் வஸ்துவை நம்ம தேர்ந்தெடுக்கிறதில்ல, அந்த வஸ்து தான் நம்மளை தேர்ந்தெடுக்கிறதுங்கிறத பார்த்தோம். அதுக்கு அடுத்தது இங்கே அட்டைன் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா இந்த ஜீவனோட ஸ்வரூபமே பிரம்மஸ்வரூபந்தான். அப்படி எப்போவுமே ஸ்வபாவமாகவே அந்த நிலை நமக்கு வெளிப்பட்டுட்டே இருக்குங்கிறத நம்ம பார்த்தோம். இந்த நாமத்தில் இன்னொரு விஷயம் இருக்குது. அந்த நிலை வெளிப்படுறது, அந்த பரமாத்ம வஸ்து நம்மளை தேர்ந்தெடுக்கிறது, இது எல்லாமே சரிதான். ஆனால் என்ன உபாயம் அதுக்கு? உபாயம்னா வழி. அது அங்கே அப்படியே இருக்குங்கிறது தெரியறது, ஜீவன் வந்து ஞான ஸ்வரூபமாக அந்த ஆத்ம பிரம்ம ஸ்வரூபமாக இருக்குங்கிறது தெரியறது. ஆனால் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான வழி எப்படி? ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு ஏதாவது ஒரு உபாயம் வேணும். அப்போது நம்மளுடைய ஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கக்கூடிய உபாயம் என்னன்னு காமிச்சு கொடுக்கறது தான் இந்த ரெண்டு ஆபரணங்கள். அம்பாள் அணிஞ்சின்னு இருக்கக்கூடிய அந்த தோளில் இருக்கிற ஆபரணங்கள் தான் இதுக்கு உண்டான வழியை காட்டுறதான். இங்கே அங்கதம்ங்கிற ஆபரணம் எல்லாரும் சாதாரணமாக அணிஞ்சிக்கக்கூடியதான ஆபரணம் கிடையாது. அது வந்து போர் வீரர்கள் அணியக்கூடிய ஒரு கவசம் மாதிரி ஆபரணம். இன்னும் சொல்லப்போனால் அழகுக்கு அணியக்கூடியது கிடையாது, வீரத்துக்காக காட்டுறதுக்காக அணியக்கூடியது. அந்த இந்த கேயூரம்ங்கிறது பெண்கள் மேலே அந்த மேல் கையில், அதாவது தோளுக்கு மேலே அணியக்கூடிய ஒரு ஆபரணம். அங்கதம் அப்படிங்கிறது வீர ஆபரணம், கேயூரம்ங்கிறது சௌந்தர்ய ஆபரணம். ஒன்று வீரத்துக்கானது, இன்னொன்று அழகுக்கானது. ரெண்டுத்தையுமே அம்பிகை அணிஞ்சின்றிருக்கா. இந்த இடத்துல வீரத்துக்குண்டான ஆபரணமான அங்கதத்தையே அணிஞ்சின்றிருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம லலிதா சஹஸ்ரநாமத்தில் இருக்கக்கூடிய ரெண்டாவது நாமத்தை பார்க்கணும். இங்கே ரெண்டாவது நாமமாக என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, ஸ்ரீ மகாராஜ்ஞி அப்படிங்கிறதுக்கு உண்டான அர்த்தம் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். ஸ்ரீ மகாராஜ்ஞி எப்படி இருக்கா அப்படின்னா, சக்கரவர்த்தினியாக இருக்கா, பேரரசியாக இருக்கா, எப்படி எல்லாத்தையும் அவா அடக்கி ஆளக்கூடிய மகாராணியாக இருக்கிறதுனால வீரத்துக்குண்டான ஆபரணமான அங்கதத்தையும் அணிஞ்சின்றிருக்கா. அதுவே லலிதா திரிபுர சுந்தரியாக அழகி அழகோட ஸ்வரூபமாக இருக்கும்போது அழகுக்குண்டான ஆபரணமான கேயூரத்தை அணிஞ்சின்றிருக்கா. இப்போது இந்த ரெண்டும் நமக்கு எதை காமிச்சு கொடுக்கறதுங்கிறத பார்க்கணும். இந்த அங்கதம் அப்படிங்கிற நமக்கு எதை காமிக்கிறதுனா, பூரணமான ஞானத்தை காமிச்சு கொடுக்கறது. சாதாரணமாக நம்ம லௌகீக வாழ்க்கையில் இந்த உலகத்தில் நம்ம வாழும்போது நம்ம பார்வையில் வீரர் அப்படின்னு சொன்னால் தைரியமாக இருக்கக்கூடியவா அப்படிங்கிறதான வீரன்னு சொல்லுவோம். ஒரு எல்லா போருக்கு போகக்கூடியவன வீரன்னு சொல்லுவோம். ஆனால் அத்தியாத்மமாக பார்க்கும்போது வீர அப்படிங்கிற அர்த்தம் இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்த்தோன்னா, வேதங்களில் வீர அப்படின்னு யாரை குறிக்கிறான்னா, ஞானிகளை தான் குறிக்கிறா வீரன்னு. அவளுக்கு தான் அந்த பதத்தை உபயோகப்படுத்துகிறா. சமணத்தில் கூட மகாவீரர் அப்படின்னு அவருக்கு பேர். ஏன் அவரை மகாவீரர்னு சொல்கிறா? அவர் எங்கேயாவது போருக்கு போனாரா? இன்னும் சொல்லப்போனால் எந்த கவச்சமும் வேண்டான்னு உடையே இல்லாமல் திகம்பரராக இருந்தார். ஆனால் அவருக்கு என்ன பேர்னா மகாவீரர். பூர்ண ஞானத்துடைய லட்சணம் என்ன அப்படின்னா, வெளியில் இருக்கக்கூடிய எதிரிகளை வீழ்த்துறது கிடையாது, உண்மையிலேயே நமக்குள்ளே இருக்கக்கூடிய எதிரிகள் யாரு அப்படின்னு நம்ம பார்க்கணும். நம்ம எப்போவுமே நம்மளை எது அலக்கழிச்சுட்டே இருக்குது, இந்த மனசு அலக்கழிச்சுட்டே இருக்குது, இந்த மனசு எதனால் அலக்கழிச்சுட்டே இருக்குது, இந்த இந்திரியங்களால் வரக்கூடிய எண்ணங்களால், அதோட ஆட்டங்களால், ஏதோ டூ மெனி தாட்ஸ் அப்படியே நம்மளை கரப்ட் பண்ணுறது, அது நம்மளை அலக்கழிச்சுட்டே இருக்குது. அந்த எண்ண கூட்டங்கள் இருக்கு இல்லையா, அது மனசை, மனசோட மூல வேரான அந்த அகங்காரத்தை அப்படி நம்மளை எப்பவுமே ஒரு வழி பண்ணின்னு இருக்கக்கூடிய அந்த எதிரியை யார் வீழ்த்துறாளோ அவள் தான் மகாவீரன். இங்கே அவளை தான் மகாவீரன்னு சொல்கிறோம். நம்ம மரபில் காம குரோத லோப மதமாச்சாரியங்களை அழித்தவராக இருக்கார் அவர். இந்திரியங்களில் முற்றிலும் தங்களை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருக்கிறவாள்னால் வீரன், அவள் தான் தீரர்கள். ஜெயகிருஷ்ணமூர்த்தி ஒரு இடத்துல தாட் இஸ் யுவர் எனிமி அப்படிம்பர். ரமண பகவான் தீரமில் அகத்தில் அப்படிம்பர். தீரம்னா தைரியம் அப்படின்னு அர்த்தம். என்ன தைரியம்னா, தன்னுடைய அகங்காரத்தை தானே தள்ளி வைக்கிறது தான் வீரம். நான் அப்படிங்கிற அகங்காரத்தோடு இருக்கேன் அப்படின்னு ஒப்புந்துண்டு அதை அப்படியே தள்ளுறது. இல்லை, இந்த அகங்காரத்தினால நம்ம எவ்வளோ அவஸ்தப்படுறோன்னு ஆராய்ச்சி பண்ணி ஒரு மாதிரி ஒரு தெளிவுக்கு வருது. ஆனால் இந்த அகங்காரத்தை, அந்த ஈகோவை அவ்வளோ ரொம்ப சீக்கிரமாகவோ ரொம்ப எளிதாகவோ சுண்டி எறிய முடியுமா? அது அவ்வளோ சாத்தியமானால் அவ்வளோ சாத்தியம் கிடையாது. ஏன்னா உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் உங்கள் மேலே உத்து கவனிக்கும்போது உங்களை எப்படியெல்லாம் அந்த அகங்காரம் காப்பாற்றுறதுங்கிறது நம்ம பார்க்க முடியும். இந்த காப்பாற்றி கொள்ளுதல் அப்படிங்கிறது அந்த எப்படி வருதுங்கிறத நம்ம அந்த எண்ணத்தை உத்து பார்க்கணும். நம்ம தாட்ஸ் எல்லாம் நம்ம அப்படியே பார்த்துட்டே இருந்தோம்னா தெரியும், அது அந்த அகங்காரத்தை பாதுகாத்துட்டே இருக்கும். அது தான் அந்த அகங்காரத்தோட மூல வேர். அது தன்னைத்தானே பாதுகாக்கிறதுக்காக எல்லா விதமான தந்திரங்களையும் செய்யும். இதைத்தான் செக்யூரிட்டி அப்படின்பா. உடம்புக்கு ஏதாவது ஆபத்துன்னா அந்த உடம்பு அதுக்குண்டான விதத்தில் தன்னை பாதுகாத்துக்கிறத நம்ம இங்கே சொல்லலை, அது இயல்பானது. ஆனால் நமக்குள்ள நமக்கு இருக்கக்கூடிய அகங்காரத்தை நம்ம பாதுகாத்துக்கிறதுக்காக பல விதமான விஷயங்களை நம்ம பண்ணுவோம். அதைத்தான் இங்கே இந்த நாமம் கவனிக்க சொல்கிறது. இங்கே போய் அது அகங்காரத்தை வேர் அறுக்கணும்னா நம்ம என்ன கத்தியை வச்சுலாம் போய் அறுக்க முடியாது. அதை கவனிக்கணும், என்னென்ன எந்த மாதிரி எண்ணங்கள் நமக்கு தோணிகிட்டே இருக்குது அப்படிங்கிறத கூர்மையாக கவனிக்கணும். அந்த கவனம்தான் நமக்கு ஒரு புரிதலை கொடுக்கும். நம்ம அந்த அகங்காரம் செய்கிற சேஷ்டைகளையெல்லாம் நம்ம சில சமயம் கவனிக்க விட்டுடுவோம். நம்ம அதோடையே அப்படியே இருப்போம். ஆனால் அதை கவனிக்கும்போது இன்னும் நுட்பமாக, அதிநுட்பமாக அந்த அகங்காரம் தன்னுடைய காரியத்தை பண்ணும். அதை கவனிக்கும்போது அது அழியும். அகங்காரத்தை கவனிக்க 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 அது அழிய ஆரம்பிக்கும். இந்த அகந்தை அழிக்கிறதுக்குத்தான் பெரிய துணிவு வேணும், பெரிய தைரியம் வேணும். அப்படி அழிச்சிட்டு உட்காண்டிருக்கிறவா தான் ஞானிகள். அவளை தான் ஞானிகள்னு சொல்கிறோம். போன நாமால் ஞானம் அடையப்படுறது கிடையாதுங்கிறத பார்த்தோம். இங்கே இந்த அகந்தையை நீக்கினாலே போதும், தானே அதுவாக அந்த ஞானம் ஒளிர்ந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அது அப்படியே அந்த ஸ்வரூபத்தை நம்ம பார்க்க முடியும். ஸ்ரீலங்காவில் யோகர் சுவாமிகள்னு ஒரு ஞானி இருந்தார். அவர் ஒரு சமயம் ரமணாசிரமத்துக்கு வந்திருந்தார். அப்போது அவர் கைப்பட ரமணரை குறித்து எழுதும்போது அவன் ஒரு மகாவீரன் அப்படின்னு எழுதினார். ஏன்னா உள்ளுக்குள்ளே எதையுமே பாக்கி வைக்காமல் அழிச்சுட்டார். நீங்கள் இந்த உலகத்தில் எதை வேண்டாலும் திறந்துடலாம், ஓரளவுக்கு தைரியம் இருந்தால் போதும் அதுக்கு. ஆனால் இந்த அகங்காரத்தை, அதோட ஆட்டத்தை நம்மளை நாமே ஒப்புத்துண்டு அகங்கார அழிவுக்கு நம்ம அதை அழிக்கிறதுங்கிறது பெரிய துணிவு வேணும். நமக்கு நாமே நம்மளை சந்திக்கணும். அப்படி சந்திக்க சொல்லி தரக்கூடியவர் யார் அப்படின்னா குருதான். குருதான் நம்மளை நாமே சந்திக்கிறதுக்கு வழி பண்ணுவார். சத்சங்கங்கள் நமக்கு அந்த வழியை காமிச்சு கொடுக்கும். இப்போது அந்த அகங்காரத்தை அழிக்கக்கூடிய துணிவு, தைரியம், அப்படிங்கிற அந்த இதெல்லாம் யார்கிட்ட இருக்குது அப்படின்னா, அதைத்தான் அம்பிகை தனக்கு ஆபரணமாக அணிஞ்சின்றிருக்கா. அந்த துணிவு தான் ஞானம். இங்கே நம்ம பார்க்கக்கூடிய பயத்திலிருந்தோ இல்லை நமக்கு சாதாரணமாக வரக்கூடிய துணிவுலாம் ஒரு துணிவு கிடையாது, ஞானத்திலிருந்து பிறக்கக்கூடியது தான் துணிவு. நம்ம பொதுவாக என்ன சொல்கிறோன்னா, இந்த உலகத்தில் ஜெயிக்கிறதுக்கு தைரியம் வேணும், துணிவு வேணும் அப்படிலாம் நம்ம பேசுவோம். ஆனால் உண்மையிலேயே பார்க்க போனால், இன்னும் சொல்லப்போனால், நம்ம உண்மையான ஆன்மீகத்தை புரிஞ்சோன்றோனாக்கா ஆன்மீகத்துக்கே ஒரு பெரிய துணிவு வேணும். இந்த துணிவு நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த அகங்காரத்தினால கொடுக்க முடியாது. அம்பிகையோட ஆபரணமான அந்த அங்கதத்தினால தான் கொடுக்க முடியும். அதுக்கு தான் அந்த சாத்தியம் இருக்குது. இதனால தான் இன்னமும் தைரியமாக இருக்கிறவா எல்லாரும் பார்த்தோன்னா கையில் ஒரு வளையல் மாதிரி ஒன்று செம்பு தாமரத்துலலாம் இப்போல்லாம் போட்டுக்கிறான். அந்த மாதிரி காப்பு ஒன்று ஏதாவது கையில் கட்டிக்கும் போது அப்படியே இயல்பாக ஒரு துணிவு வர மாதிரி இருக்கும். அதனால் இங்கே இந்த அங்கதம்ங்கிறது கம்பீரமான ஞானம் அப்படிங்கிற துணிவை நமக்கு குறிக்கிறது. ஈகோன்னு நம்ம சொல்கிறோமே, அந்த அகங்காரத்தை அழிக்கிறது மட்டும் இல்லாமல் அதுக்கு துணையாக இருக்கக்கூடிய சூட்சமாக அந்த காப்பாற்றின்னு இருக்கக்கூடிய வாசனைகளையும் அதுதான் அழிக்கும். இந்த மெமரிஸ் மூலமாக தான் நம்ம அப்படியே அந்த அகங்காரத்தை பாதுகாத்துப்போம். அதை அழிக்கக்கூடியவளும் அம்பாள் தான். அதனால்தான் அவள் மகாராஜ்ஞி. நம்ம சாதாரணமாக நிறையா வழக்கு சொற்கள் சொல்லுவோம், அதாவது துணிவே துணை, துணிந்தவனுக்கு துக்கம் இல்லை, இதெல்லாம் சொல்லும்போது இதெல்லாம் நம்ம வந்து அத்தியாத்மிகமாக சொல்லக்கூடிய வார்த்தைகளை நம்ம லௌகீகமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போது எப்படி கம்பீரமாக இருக்கிறத பார்த்தோமோ அப்படியே அதுக்கு நேர் எதிராக, இப்போ அம்பாள் வந்து ரெண்டு ஆபரணம் அணிஞ்சின்றிருக்கா, ஒன்று அழகுக்கு ஒன்று வீரத்துக்குன்னு பார்த்தோம். இவ்வளோ நேரம் வீரத்துக்குண்டான விஷயங்கள்லாம் பார்த்தோம், இப்போ அழகுக்கு உண்டான ஆபரணத்தை ஏன் அணிஞ்சின்றிருக்கா அப்படின்னா, அழகுங்கிறது ரொம்ப மென்மையானது, அழகுங்கிறது நமக்கு ரொம்ப ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது. இந்த கேயூரம்ங்கிற இந்த ஆபரணத்தை அவன் ஏன் அணிஞ்சின்றிருக்கானா, இந்த கேயூரம் எனக்கு நமக்கு என்ன காட்டி கொடுக்கறதுனா பக்தியை காட்டி கொடுக்கறது. அங்கதம் நமக்கு ஞானத்தையும் கேயூரம் நமக்கு பக்தியையும் காமிச்சு கொடுக்கறது. ஏன்னா இந்த ரெண்டுமே ஒரு ஆத்ம சாதகனுக்கு ரொம்ப தேவை. இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நாமால ஒரு ஆத்ம சாதகன் தான் சொரூபத்தை உணர்றான் அப்படின்னு பார்த்தோம். எப்படி உணர்றான் அப்படின்னா, அந்த சொரூபமே அவனை தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறதையும், அந்த உணர்வை காட்டி கொடுக்கறதுங்கிறதையும் பார்த்தோம். இப்போ இதுதானப்பா உன்னோட உண்மையான சொரூபம் அப்படின்னு காமிச்சு கொடுக்கும்போது, அப்படி காமிச்சு கொடுக்கறதுக்கு உண்டான வழி வேணும் இல்லையா, அந்த உபாயங்கள் எதுன்னு பார்த்தோன்னா அதுதான் ஞானம், அதுதான் பக்தி. இந்த ரெண்டு உபாயங்களால் தான் அம்பிகையோட தன்னோட தோளில் இருக்கக்கூடிய ஆபரணமாக அதை அணிஞ்சின்றிருக்கா, ஞானத்தையும் பக்தியும். இன்னொரு விஷயம் அதில் இருக்குது, ஞானம் இல்லாத பக்தி உபயோகம் இல்லை, பக்தி இல்லாத ஞானமும் உபயோகம் இல்லை, ரெண்டுமே வேணும். ஒரு கட்டத்தில் ஒரு உயர்ந்த நிலையில் ரெண்டுமே ஒன்றா இருக்கும். பக்திங்கிற வார்த்தை எதிலிருந்து வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். விபக்தி இல்லாமல் இருக்கிறது தான் பக்தி. நம்ம தமிழில் வேற்றுமை உருவகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் சமஸ்கிருதத்தில் வேற்றுமை உருவக அந்த உருவகளை தான் விபக்தின்னு சொல்கிறான். இதில் வீங்கிறது குறிக்கிறது என்னென்னா, ஆறு வேற்றுமை உருவகளை அது சொல்கிறது. அதாவது எண்ணிலிருந்து, என்னால், நானானது, என்னுடையது அப்படின்னு ஆறு விதங்களாக இது சலிக்கிறது. அப்படி வீங்கிற அது சலிக்கிறது தான் விபக்தி. எப்போ அந்த வீயை நம்ம நீக்கிறோமோ பக்தி மட்டுமே மிஞ்சும். அப்போது அதை வந்து நம்ம சலிச்சுட்டே இருக்கணும். சலிச்சுட்டே இருக்க இருக்க உண்மையான பக்தி அந்த இடத்துல இருக்கும். நான் அப்படிங்கிறது இல்லாத இடம்தான் பக்தி. நான்கிற அகங்காரம் இருக்கக்கூடாது. ஞானம்ங்கிறது இங்கே வெளிப்படையாக நமக்கு எல்லாருக்கும் அந்த உண்மை புரிஞ்சிடும். ஆனால் இங்கே வந்து சாதுவம் சுவாமிகள் சொல்கிறார், ஞானம்ங்கிறது இருப்பு, பக்திங்கிறது அதோட இழுப்பு அப்படிங்கிறார். ஞானம் உள்ளுக்குள்ளே இருந்தால் அது தெரிஞ்செடுத்துனா ஒருத்தனுக்கு அங்கே பக்தியும் இருக்கும். நாம் நம்ம வாழ்க்கையில் பக்தியோடு இருக்கோம்னு சொல்லிகிட்டு இருக்கோமே, சாதாரணமாக எல்லாருமே நான் ரொம்ப பக்தி சார், நான் ரொம்ப பக்தியாக இருப்பேன் அப்படிலாம் சொல்லுவோம். உண்மையிலே பக்தியாக இருக்க முயற்சி பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் அதுதான் அப்படி தான் ஆரம்பிக்கும் எல்லாமே, அதில் எந்த தவறும் கிடையாது. ஆனால்
நான் ஞான மார்க்கத்தில் இருக்கேன், எனக்கு பக்தி மார்க்கம் வேண்டாம், நான் பக்தி மார்க்கத்தில் இருக்கேன், எனக்கு ஞான மார்க்கம் வேண்டாம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. சுகபிரம்மத்தோட நிலையை நம்ம என்னன்னு சொல்ல முடியும்? ஞானம்னு சொல்ல முடியுமா? பக்தின்னு சொல்ல முடியுமா? ரெண்டுமே இருக்கும் அவர்கிட்ட, எப்பயுமே ரெண்டும் சேர்ந்து தான் இருக்கும்.
ஷீரடி பாபா அடிக்கடி ஒரு உதாரணம் சொல்லுவார். ஆத்ம சாதனை அப்படிங்கிறது ஒரு நதி மாதிரி. அந்த நதி ஓடுறதுக்கு ரெண்டு கரைகள் வேணும். அந்த கரைகள் இல்லைன்னா நதியானது சரியான பாதை இல்லாமல் கோணமானலாம் ஓடும். அந்த ரெண்டு கரைகள் என்ன அப்படின்னா பக்தியும் ஞானமும். ஆத்ம சாதகனுக்கு ரெண்டு கரைகள், ஒன்று பக்தி, இன்னொன்று ஞானம்.
இந்த திருநாமத்துக்குண்டான கோவில் அப்படின்னா அம்மன் குடியை சொல்லலாம். இங்கே அஷ்டபுஜ துர்கையா அம்பாள் சகல ஆயுதங்களோட காட்சி கொடுக்குறா. மகிஷாசுரனை வதம் பண்ணிட்டு அதை முடித்த கோலத்தில் அஷ்டபுஜங்களோட எல்லா ஆபரணங்களும் அணிஞ்சுண்டு இங்கே காட்சி கொடுக்குறா. இந்த கோவில் வந்து கும்பகோணத்துலேருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. இந்த நாமம் கனகாங்கத கேயூர கமனீய புஜான்விதா, கனகாங்கத கேயூர கமனீய புஜான்விதா. நன்றி.